அன்பார்ந்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிய வணக்கம். 97.6 ஊவா சமூக வானொலியின் ஊவா குருகுலம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் மாணவர்களாகிய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் உங்களுடைய வரலாற்று பாட வளவலாறாக கற்பிக்கவிருக்கும் நான் அப்புத்தலை தமிழ் மத்திய கல்லூரியில் சமூக விஞ்ஞான பாட ஆசிரியராக கடமையாற்றும் ரத்னம் ஜெகதீஸ்வரன். மாணவர்களே, மனிதனை மனிதனாக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல, இடையூறுகளும் துன்பங்களுமே என்ற வாசகத்திற்கு இணங்க, தற்போதைய COVID-19 சூழ்நிலை நமது கல்விக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது. அந்த வகையில் இடையூறாகவும் துன்பமாகவும் அமைந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சந்தர்ப்பத்தினை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தினால் எதிர்காலத்தில் வெற்றியடையும் மனிதராக நீங்கள் ஒவ்வொருவரும் மிளிர்வீர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அந்த நல்ல சிந்தனையோடு இன்றைய தினம் பாடத்திற்கு நாம் செல்லலாம். மாணவ செல்வங்களே, நீங்கள் இதுவரையிலும் உங்களுடைய வரலாற்று பாடப்பகுதியிலே இலங்கை வரலாறு தொடர்பான பாடங்களை கற்றிருப்பீர்கள். இன்றைய தினம் உலக வரலாற்றில் ஒரு பகுதியான புதிய பாடத்திட்டம் உங்களுடைய பாடப்புத்தகத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. ஆம் மாணவர்களே, நீங்களே அத்தலைப்பினை கண்டுபிடிக்கலாம். இலங்கைக்கு அண்மையில் அமைந்துள்ள நாடு எதுவென உங்களிடம் வினாவும் பொழுது அதற்கான பதிலாக எது அமையும், எந்த நாடு அமையும்? ஆம், இந்தியா என்பது உங்களுடைய பதிலாக அமையும் இல்லையா? இந்தியா தொடர்பாக உங்களுடைய பாடப்புத்தகத்திலே புதிய பாடம் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது அல்லவா? ஆம், நீங்கள் தற்போது கண்டுபிடித்திருக்கக்கூடும் இந்திய சுதந்திர போராட்டம் உங்களுடைய பாடப்புத்தகத்திலே 4வது அத்தியாயத்தில் 72வது பக்கத்திலே அப்பாடம் அமைந்துள்ளது. ஆம் மாணவர்களே, பாடப்புத்தகத்தை எடுத்து நான் சொல்லப்போகும் விடயங்களை சிறுகுறிப்பு எடுப்பதற்காக நீங்கள் அனைவரும் தயாராகியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் முதலாவதாக இப்பாடம் பற்றிய அறிமுகத்திற்கு நாம் செல்லலாம். ஆம் மாணவர்களே, ஆசியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுகள் பற்றி நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். அந்த வகையில் முக்கியமாக ஆசியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுகளில் போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர், பிரான்சியர் போன்றோர் அடங்குவர். பல நூற்றாண்டுக்கு முன்னர் இந்தியாவின் வளம் ஐரோப்பியருடைய கண்களை உறுத்தி கொண்டிருந்தது. பல ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்தியா என்பது பெரிய இலக்காக காணப்பட்டது. காரணம், அங்கு இலங்கையை போன்று பெருமதி மிக்க வர்த்தக பொருட்களும் வாசனை திரவியங்களும் காணப்பட்டமே அதற்கான முக்கிய காரணமாக காணப்பட்டது. இப்பொருட்களை பயன்படுத்தி வியாபாரத்தின் மூலம் ஐரோப்பிய நாடுகளில் சந்தைப்படுத்தி லாபத்தை ஈட்டலாம் என்பதற்காகவே ஐரோப்பிய நாடுகள் ஆசியாவிற்கு வருகை தந்த முக்கிய காரணமாக அமைகின்றது. அந்த வகையில் பல நூற்றாண்டுக்கு முன்னர் இந்தியாவின் வளம் ஐரோப்பியனுடைய கண்களை உறுத்தி கொண்டிருந்தது. பல ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்தியா என்பது பெரிய இலக்காக இருந்தது. கடல் மார்க்கமாக அதிலும் அந்நியர்களால் அதிகம் பயன்படுத்தப்படாத ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவ்வாறான ஒரு கடல் மார்க்கத்தை கண்டுபிடித்த பெருமை வஸ்கொடகாமாவையே சாரும். இவர் போர்த்துக்கேய நாட்டைச் சேர்ந்த ஒரு சிறந்த நாடுகான் பயணியாவார். இந்தியாவிற்கான ஒரு புதிய கடல் வழியை கண்டுபிடித்தவர் வஸ்கொடகாமா என்பதை நீங்கள் கடந்த வகுப்புகளில் கற்றிருப்பீர்கள். மாணவர்களே, இந்தியாவிற்கான ஒரு புதிய கடல் வழியை கண்டுபிடித்தவர் வஸ்கொடகாமா என்பதை நீங்கள் கடந்த வகுப்புகளில் கற்றிருப்பீர்கள். ஆப்பிரிக்காவின் கடலோரம் நன்னம்பிக்கை முனையை வஸ்கொடகாமா 1497 அடைந்தார். பின்னர் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்யாவின் மலிந்தி பகுதியை சென்றடைந்தார். இந்திய பெருங்கடலை பற்றிய தகவல்களை அறிந்த கென்யாவின் மாலுமியான அஹ்மதி இபின் மஜிதின் துணையை பெற்றார். 1498 அவருடன் ஆப்பிரிக்காவில் இருந்து புறப்பட்டார். அப்போது வீசிய தென்மேற்கு பருவக்காற்றால் பயணம் சாதகமாக அமைந்தது. அவரது கப்பல்கள் 23 நாட்களில் மலபார் கடற்கரையை தொட்டுவிட்டன. 1498 கோழிக்கோட்டை என அழைக்கப்படும் கள்ளிக்கோட்டை துறைமுகத்தை அடைந்தார் வஸ்கொடகாமா. அந்த வகையில் இந்தியாவிற்கான ஒரு கடல்வழி மார்க்கத்தை முதன் முதலில் கண்டுபிடித்தவர் என்ற பெருமையை வஸ்கொடகாமா தனதாக்கி கொண்டார். நாடுகான் பயணங்களின் விளைவாக 1498 போர்த்துக்கேய இனத்தவரான வஸ்கொடகாமா உள்ளிட்ட குழுவினர் இந்தியாவை வந்தடைந்தமை ஆசிய வரலாற்றில் ஒரு முக்கிய சம்பவமாக காணப்படுகின்றது. இப்பயணத்தின் பின்னர் போர்த்துக்கேயர், ஹொல்லாந்தர், ஆங்கிலேயர், பிரான்சியர் போன்றோர் வெவ்வேறு காலகட்டங்களில் இந்தியாவுக்கு வருகை தந்து அங்கு கரையோர பிரதேசங்களில் தமது ஆதிக்க முகாம்களை கட்டியெழுப்பினர். ஆம் மாணவர்களே, மேற்குறிப்பிட்ட ஐரோப்பியர்களுள் இந்தியாவில் நிலையான அரசியல் அதிகாரத்தை நிலைநாட்டியவர்கள் என்ற பெருமையை ஆங்கிலேயர் தனதாக்கி கொண்டனர். போர்த்துக்கேயர், ஹொல்லாந்தர், ஆங்கிலேயர், பிரான்சியர் போன்றோர் வருகை தந்தாலும் நிலையான ஒரு அரசியல் அதிகாரத்தை நிலைநிறுத்தி கொண்ட ஐரோப்பியர் என்ற பெருமையை ஆங்கிலேயர் தமதாக்கி கொண்டனர். இவர்கள் பல்வேறு யுத்திகளை கையாண்டதன் மூலம் முழு இந்தியாவிலும் தமது அதிகாரத்தை பரப்பி அதனை பிரித்தானியாவின் குடியேற்ற நாடாக்கி கொண்டனர். இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு எதிராக 19ஆம் நூற்றாண்டின் பின்னரை பகுதியில் தேசிய சுதந்திர இயக்கம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டதோடு அடுத்த நூற்றாண்டுக்கு முன்னரை பகுதியில் அது தீவிர தேசிய இயக்கம் ஒன்றாக வளர்ச்சி அடைந்தது. பல்வேறு மொழிகளை பேசும் பல்வேறு இனங்களைச் சேர்ந்த இந்தியர்கள் தமது தாய் நாட்டின் விடுதலைக்காக தேசிய உணர்வுடன் ஒன்றுபட்டு எழுந்து நின்றமை இந்திய சுதந்திர போராட்டத்தின் விசேட பண்பொன்றாகும். இக்காரணங்களால் அது ஏனைய ஆசிய குடியேற்ற நாடுகளின் சுதந்திர இயக்கங்களுக்கு முன்மாதிரியாய் அமைந்தது. ஆம் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த அத்தியாயத்தில் இந்தியா மீதான ஐரோப்பியனுடைய தாக்கம், ஆங்கிலேயர் இந்தியாவில் ஆதிக்கத்தை நிலைநாட்டுதல், இந்திய சுதந்திர போராட்டத்தின் இயல்புகள் மற்றும் அப்போராட்டத்தில் முன்னின்று உழைத்த தலைவர்கள் பற்றி நாம் கூடிய கவனம் செலுத்த உள்ளோம். ஆம் மாணவர்களே, அடுத்த விடயமாக நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு இந்தியாவில் ஐரோப்பியருடைய செல்வாக்கு. இந்தியாவில் ஐரோப்பியருடைய செல்வாக்கு எவ்வாறு காணப்பட்டது என்பது தொடர்பான விடயங்களை நாம் இப்பொழுது நோக்கலாம். போர்த்துக்கேயரனுடைய இந்திய வருகையின் பின்னர் இந்து சமுத்திரத்தை அண்டி அதுவரையில் இடம்பெற்று வந்த அரபியரினுடைய வர்த்தக நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. ஆம் மாணவர்களே, நீங்கள் அறிந்திருக்கக்கூடும், 1453 அரேபியர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் இடையே கான்ஸ்டாண்டினோபிள் நகரம் கைப்பற்றுதல் தொடர்பாக ஏற்கனவே முரண்பாடு ஒன்று ஏற்பட்டிருந்தது. அந்த வகையில் போர்த்துக்கேயருடைய வருகையின் பின்னர் அரேபியர்களுக்கு தம்முடைய வர்த்தக நடவடிக்கைகளை இந்தியாவில் கொண்டு செல்வதென்பது சிரமமான ஒரு காரியமாக காணப்பட்டது. இந்த போர்த்துக்கேயருடைய வருகையின் பின்னர் ஹொல்லாந்தர், ஆங்கிலேயர் மற்றும் பிரான்சிய இனத்தவர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்ததன் காரணமாக வியாபார நடவடிக்கைகள் மற்றும் அரசியல் அதிகாரத்தை பரவலாக்குதல் தொடர்பில் ஐரோப்பியர் மத்தியில் மோதல்கள் ஏற்பட்டன. வியாபார பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காகவும் அவர்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்காகவும் ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே போட்டி நிலவியதை காணக்கூடியதாக உள்ளது. அச்சந்தர்ப்பத்தில் ஐரோப்பிய இனத்தவர்கள் சிலர் இந்தியாவின் கரையோர பிரதேசங்களில் வர்த்தக களஞ்சிய சாலைகளை அல்லது கூட்டைகளை நிறுவியிருந்தமையால் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல்கள் இந்தியா மீதும் பாதிப்பை ஏற்படுத்தின. ஆசியாவிற்கு வந்த ஆரம்ப காலப்பகுதியில் வர்த்தகத்தால் லாபமீட்டுதல், மதத்தை பரப்புதல் போன்றவற்றில் ஐரோப்பியரில் முக்கிய கவனம் இருந்திருந்தாலும் ஐரோப்பியனுடைய மத்தியில் மோதல்கள் ஏற்பட்டதோடு அரசியல் அதிகாரத்தை பரவலாக்குவதில் அவர்களுக்கிடையே தீவிர ஆர்வம் ஒன்று ஏற்பட்டது. இந்தியாவில் அரசியல் அதிகாரத்தை நிலைநாட்டுவதில் ஆங்கிலேயர் ஏனைய ஐரோப்பியர்களை விடவும் முன்னின்று திகழ்ந்தனர். அதன் விளைவாக இந்தியா பிரித்தானியாவின் குடியேற்ற நாடாக மாற்றம் பெற்றது. மாணவர்களே, வஸ்கோடகாமா இந்தியாவிற்கு வந்த காலப்பகுதியில் அந்நாட்டில் அரசியல் ஒருமைப்பாடு ஒன்று காணப்படவில்லை. தெற்கில் நிலவிய விஜயநகர பேரரசை தவிர நாட்டுக்குள் பல பிரதேசங்களில் சிற்றரசுகள் காணப்பட்டன. ஆம் மாணவர்களே, போர்த்துக்கேயர் இந்தியாவிற்கு வருகை தந்த சந்தர்ப்பத்தில் விஜயநகர பேரரசு சிறந்த பேரரசாக காணப்பட்டது. அதேபோன்று இந்தியாவின் கரையோர பிரதேசங்களிலும் கள்ளிக்கோட்டை, கோவா போன்ற சிற்றரசுகள் சிலவற்றை காண முடிந்தது. இவ்வரசுகளுக்கிடையே ஒருமைப்பாடொன்று காணப்படாமை போர்த்துக்கேயர் இந்தியாவின் கரையோர பிரதேசங்களை பலவற்றிலும் தமதாக்கிக் கொள்வதற்கு சாதகமாய் அமைந்தது. ஆம் மாணவர்களே, இந்திய நாட்டுக்குள்ளே சிற்றரசுகள் பல உருவாகி மக்களிடையும் அரசாட்சி செய்யும் அரசர்களிடையும் ஒற்றுமை காணப்படாமையால் அந்த சூழ்நிலை ஆங்கிலேயருக்கு சாதகமாக காணப்படுகின்றது. மாணவர்களே, 1509 கீழைத்தேய போர்த்துக்கேய அரச பிரதிநிதியாக நியமனம் பெற்று வந்த அல்போன்ஸ் டி அல்பகுர்க் இந்தியாவிலும் மற்றும் இந்து சமுத்திர வளையத்திலும் போர்த்துக்கேய ஆதிக்கத்தை பரவலடைய செய்வதற்கு பாரிய சேவை ஆற்றியுள்ளார். ஆம் மாணவர்களே, உங்களுக்கு ஒரு வினா கேட்கக்கூடும். 1509 கீழைத்தேய போர்த்துக்கேய அரச பிரதிநிதியாக நியமனம் பெற்று வந்த அல்போன்ஸ் டி அல்பகுர்க் இந்தியாவிலும் மற்றும் இந்து சமுத்திர வளையத்திலும் போர்த்துக்கேய ஆதிக்கம் பரவலடைவதற்கு பாரிய சேவை ஆற்றியுள்ளார். ஆம் மாணவர்களே, போர்த்துக்கேயனுடைய ஆதிக்கம் பரவலடைவதற்கு பாரிய சேவை ஆற்றியவர் யார் என உங்களிடம் வினாவப்பட்டால் அக்கேள்விக்கான பதிலாக அல்போன்ஸ் டி அல்பகுர்க் என்பது அமைய வேண்டும். 1510 கோவாவை கைப்பற்றி அதனை கீழைத்தேய போர்த்துக்கேய மத்திய நிலையமாக்கி கொண்டதுடன் இந்து சமுத்திரத்தில் போர்த்துக்கேய வர்த்தக ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அந்த வகையில் போர்த்துக்கேயருடைய கீழைத்தேய மத்திய நிலையமாக அமைந்தது இந்தியாவின் கோவா நகரமாக காணப்பட்டது. அடுத்து வந்த காலப்பகுதிகளில் இந்தியாவின் பல பிரதேசங்களில் போர்த்துக்கேயர் தமது ஆதிக்கத்தை நிலைநாட்டினார்கள். மாணவர்களே, எவ்வாறாயினும் கரையோர பிரதேசங்கள் தவிர்ந்த நாட்டின் உள்ளக பகுதிகளில் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு அவர்களால் இயலவில்லை. எனினும் கோவாவை மத்திய நிலையமாக கொண்டு 100 மேலான காலம் இந்து சமுத்திரத்தில் வர்த்தக ஏகாதிபத்தியத்தை தமதாக்கி கொண்டனர் போர்த்துக்கேயர். மாணவர்களே, போர்த்துக்கேயரான வஸ்கோடகாமா கடல் மார்க்கமாக இந்தியாவிற்கு செல்லும் பாதையை கண்டுபிடித்த பின்னர் போர்த்துக்கேயருடைய முதல் வருகையின் பின்னர் இந்திய கரையோர பிரதேசங்களில் நிலவிய போர்த்துக்கேயரின் அதிகாரத்திற்கு எதிராக முதல் தடவையாக அச்சுறுத்தல் விடுத்தவர்கள் உள்ளாந்தர்களாவர். ஆம் மாணவர்களே, 1602 உள்ளாந்து கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி ஒன்றை உருவாக்கி கொண்டு இந்து சமுத்திரத்திற்கு பலம் வாய்ந்த கப்பற்படையொன்றை அனுப்புவதற்கு உள்ளாந்தர் நடவடிக்கையை மேற்கொண்டனர். உள்ளாந்தரின் வருகையோடு வர்த்தகம் மற்றும் அரசியல் அதிகாரத்தை பரப்புவதில் போர்த்துக்கேயருடன் மோதல்கள் ஏற்பட்டன. தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக போர்த்துக்கேயருக்கும் உள்ளாந்தருக்கும் இடையே கடுமையான மோதல்கள் ஏற்பட்டன. மாணவர்களே, உள்ளாந்தரனுடைய கவனம் முதலில் வாசனை திரவியங்கள் அதிகம் விளையும் தென்கிழக்காசிய பிரதேசம் மீது திரும்பியது. அந்நாடுகளிலிருந்து போர்த்துக்கேயரை விரட்டியதன் பின்னர் அவர்களினுடைய கவனம் இந்தியா மீது திரும்பியது. போர்த்துக்கேயனுடைய ஆதிக்கத்தை பரவலாக்குவதற்கு அல்பகுர்க் நடவடிக்கையை மேற்கொண்டது போல ஆசியாவில் உள்ளாந்தரனுடைய ஆதிக்கத்தை பரப்புவதில் பீட்டர் சேர்கோன் என்னும் உள்ளாந்த இனத்தவரின் பாரிய உதவி கிட்டியது. இதற்கமைய இந்தியாவில் குஜராத், வங்காளம், ஒரிசா, பீகார் போன்ற பிரதேசங்களில் உள்ளாந்தர் தமது ஆதிக்கத்தை பரப்பிக் கொண்டனர். இவ்வாறே போர்த்துக்கேயருடன் பல மோதல்களை மேற்கொண்டு உள்ளாந்தர் இந்தியாவில் தமது அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொண்டனர். ஆம் மாணவர்களே, போர்த்துக்கேயரின் பின்பு உள்ளாந்தருடைய ஆட்சி இந்தியாவில் பரவலடைகின்றது. அதன் பின்பு பிரித்தானியாவை தமது தாயமாக கொண்ட ஆங்கிலேயர் பிரித்தானியரின் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியை நிறுவிக்கொண்டு 17 ஆரம்பத்தில் ஆசியாவுக்கு வருகை தந்தனர். ஆரம்ப காலப்பகுதியில் இந்தியாவின் ஜாவா, சுமத்ரா போன்ற பிரதேசங்கள் மீது ஆங்கிலேயரினுடைய கவனம் திரும்பியிருந்தாலும் ஒல்லாந்தருடன் ஏற்பட்ட மோதல்கள் அடுத்து அவர்கள் கவனம் இந்தியா மீது திரும்புவதற்கு செல்வாக்கு செலுத்திய காரணியாக அமைந்தது. மாணவர்களே, ஆங்கிலேயர் இந்தியாவுக்குள் உட்பிரவேசிக்கும் சந்தர்ப்பத்தில் அங்கு பலம் வாய்ந்த இராச்சியமாக திகழ்ந்தது முகலாய பேரரசாக விளங்கியது. இதன் காரணமாக முகலாய பேரரசனான ஜஹாங்கிரின் அனுமதியுடன் 1613 அவர்கள் சூரத்தில் வர்த்தக களஞ்சிய சாலையொன்றை நிறுவினர். இவர்கள் அடுத்தடுத்த காலப்பகுதியில் இந்தியாவில் அகமதாபாத், ஆக்ரா, சென்னை போன்ற பல பிரதேசங்களில் அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதில் ஆங்கிலேயர் வெற்றி கண்டனர். மாணவர்களே, ஆங்கிலேயர் இந்தியாவிற்கு வருகை தந்த சந்தர்ப்பத்தில் பலம் வாய்ந்த இராஜ்யமாக காணப்பட்ட முகலாய பேரரசு பற்றி சிறிய ஒரு விளக்கத்தினை நாம் பார்க்கலாம். முகலாய பேரரசுக்கான அத்திவாரம் பாபர் எனும் ஆட்சியாளனால் இடப்பட்டது. 1526 வட இந்திய பிரதேசங்கள் பல கைப்பற்றப்பட்டதன் பின்னர் அங்கு தனியானதொரு ஆட்சி நிறுவப்பட்டது. பாபரின் பேரரசரான மகா அக்பர் முகலாய அரசை பேரரசாக மாற்றினார். 1556 தொடக்கம் 1605 வரையிலான காலப்பகுதியில் ஆட்சியாளனாக விளங்கிய அவன் வட இந்தியாவின் பாரிய பிரதேசம் ஒன்றுக்கு தனது அதிகாரத்தை பரவலாக்கினான். அக்பரின் பின் ஆட்சிக்கு வந்த ஜஹாங்கிரி என்னும் ஷாஜஹான் போன்ற அரசர்களும் சிறந்த முகலாய பேரரசராக விளங்கினர். மன்னன் ஷாஜஹான் தாஜ்மஹால் என்னும் சிறப்பு வாய்ந்த கட்டடத்தை கட்டுவித்தான் என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்த விடயமாக காணப்படும். ஏனெனில் தாஜ்மஹால் உலக அதிசயத்தில் ஒன்றாக இன்றும் மிளிர்கிறது. அவனுக்கு பின் ஆட்சிக்கு வந்த ஔரங்கசீப்பின் ஆட்சி காலத்தின் பின்னர் முகலாய பேரரசு வீழ்ச்சியை சந்திக்கின்றது. இதுவே முகலாய பேரரசை பற்றிய ஒரு சிறிய விளக்கமாகும் மாணவர்களே. இவ்வாறு முகலாய பேரரசான ஜஹாங்கிரின் அனுமதியுடன் 1613 ஆண்டில் சூரத்தில் வர்த்தக கலைஞர் சாலையொன்றை நிறுவி அடுத்தடுத்த காலப்பகுதியில் இந்தியாவின் அகமதாபாத், ஆக்ரா, சென்னை மற்றும் பீகார் போன்ற பிரதேசங்களில் தமது அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொள்கின்றனர் ஆங்கிலேயர். மாணவர்களே, போர்த்துக்கேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் ஆகியோர் எவ்வாறு தமது ஆட்சியை இந்தியாவில் நிலைநிறுத்தி கொண்டனர் என்ற விதத்தினை நாம் இப்பொழுது பார்த்தோம். அடுத்ததாக பிரான்சியனுடைய கவனம் இந்தியா மீது திரும்பியது ஏனைய ஐரோப்பியனுடைய வருகையின் பின்னராக காணப்பட்டது. ஆம் மாணவர்களே, 1664 ஆண்டு பிரான்சிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியை நிறுவிக்கொண்ட பிரான்சியர் 1668 ஆண்டில் இந்தியாவிற்கு வருகை தந்து சூரத்தில் வர்த்தக களஞ்சிய சாலை ஒன்றை அமைக்கின்றனர். அதன்பின் பாண்டிச்சேரி, காரைக்கால், சந்திரநாகூர் போன்ற பல பிரதேசங்களில் பிரான்சியரினுடைய கோட்டைகள் நிறுவப்பட்டன. மாணவர்களே, போர்த்துக்கேயர், ஹொல்லாந்தர், ஆங்கிலேயர், பிரான்சியர் என்ற ஐரோப்பியர்கள் வருகை தந்திருந்தாலும் இதில் நிலையான அதிகாரத்தை நிலைநாட்டியவர்கள் ஆங்கிலேயர் என்பதை நாம் ஆரம்ப கட்டத்திலே பார்த்திருந்தோம். அந்த வகையில் எவ்வாறு தனது ஆட்சியை இந்தியா முழுவதும் முற்றுமுழுதாக ஆங்கிலேயர் நிலைநிறுத்தி கொண்டனர் என்பதை தற்பொழுது நாம் பார்க்கலாம். மாணவர்களே, ஆங்கிலேயரும் பிரான்சியரும் ஐரோப்பாவில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மோதல்களை ஏற்படுத்தி கொண்ட இரண்டு தரப்பினர். அவர்களுடைய சொந்த கண்டத்திலே இரு நாடுகளும் மோதிக்கொண்டிருந்தன. இதனால் பிரான்சியர் இந்தியாவுக்கு வந்தமை அங்கிருந்த ஆங்கிலேயருக்கு ஒரு சவாலாக அமைந்தது. 18th century நடுப்பகுதி அளவில் கீழை தேசங்களின் ஒல்லாந்திரனதும் போர்த்துக்கேயரனதும் ஆதிக்கம் வீழ்ச்சி கண்டது. இதன் காரணமாக இந்தியாவில் உள்நாட்டு ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வது தொடர்பில் ஆங்கிலேயருக்கும் பிரான்சியருக்கும் இடையில் கடும் போட்டி நிலவியது. காரணம், போர்த்துக்கேயர் ஒல்லாந்திரனுடைய ஆட்சி வீழ்ச்சி அடைந்தமையே இதற்கான முக்கிய காரணமாகும். மீதமிருந்த பிரான்சியரும் ஆங்கிலேயரும் யார் இந்தியாவில் முதல் முதலாக தமது அதிகாரத்தை நிலைநிறுத்தி கொள்ளலாம் என்பது தொடர்பாக தங்களுக்கிடையே பல மோதல்களை மேற்கொண்டனர். அச்சந்தர்ப்பத்தில் இந்தியாவின் இறுதி முகலாய பேரரசனான ஔரங்கசீப் 1707 ஆண்டு மரணமடைந்ததைத் தொடர்ந்து அதுவரை இந்தியாவில் பாரிய பிரதேசம் ஒன்றில் அதிகாரத்தை நிலைநாட்டியிருந்த முகலாய பேரரசு வீழ்ச்சி கண்டது. மாணவர்களே, இந்த முகலாய பேரரசு வீழ்ச்சி கண்டதனுடைய விளைவாக அதுவரை காலமும் முகலாய ஆதிக்கத்தை பொறுத்து கொண்டிருந்த இந்தியாவின் பல்வேறு இனத்தவரும் சுயாதீனமாக தமக்கென்று ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டமை இந்தியாவில் பிரதேச அரசுகள் பல தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தது. இச்சிற்றரசுகளுக்கிடையே ஒருமைப்பாடு காணப்படாமையால் ஆங்கிலேயருக்கும் மிகவும் சாதகமாய் காணப்பட்டது. காரணம், சொந்த நாட்டுக்குள்ளே மக்கள் ஒற்றுமையாக இல்லாமையும் மன்னர்களினுடைய ஒற்றுமையின்மையும் அந்நிய இனத்தவர்களான ஐரோப்பியர்களுக்கு சாதகமாக காணப்பட்டது. மாணவர்களே, ஆங்கிலேயரிடமிருந்த கடற்படை பலமும் ஆங்கில அரசு பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனிக்கு தேவையான ஆதரவை வழங்கியமையும் பிரான்சியருக்கு எதிராக போராடுவதில் ஆங்கிலேயருக்கு உதவியாய் அமைந்தது. மாணவர்களே, இதன்படி சென்னையை மையமாக கொண்டு பிரித்தானியரும் பாண்டிச்சேரியை மையமாக கொண்டு பிரான்சியரும் இந்தியாவின் கரையோர பிரதேசங்களில் ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதில் போராட்டங்களில் ஈடுபட்டனர். யார் சென்னையை கைப்பற்றிக் கொள்வது, யார் பாண்டிச்சேரியை கைப்பற்றிக் கொள்வது என்பதுக்கிடையே ஆங்கிலேயருக்கும் பிரான்சியருக்கும் இடையே ஏற்பட்ட கடும் போட்டியின் காரணமாக 1761 பாண்டிச்சேரி ஆங்கிலேயர் வசமானதோடு ஆங்கிலேயருக்கும் பிரான்சியருக்கும் மத்தியில் ஏற்பட்ட மோதல்கள் முடிவுக்கு வந்தன. காரணம், பிரான்சியர் பெற்றுக்கொள்வதற்கு போராடிய பாண்டிச்சேரி நகரம் ஆங்கிலேயருடைய வசமானதே இதற்கான முக்கிய காரணமாக அமைந்தது. ஹாம் மாணவர்களே, அதைத் தொடர்ந்து இந்தியாவில் பிரான்சியருடைய ஆதிக்கம் வீழ்ச்சியடையத் தொடங்கியது. மாணவர்களே, இந்தியாவினுடைய கரையோர பிரதேசங்களிலே தமது ஆட்சி அதிகாரத்தை விஸ்தரித்து கொண்டாலும் இந்தியாவினுடைய உள்ளக பிரதேசத்திலே அவர்களுக்கான ஆட்சியை விஸ்தரித்து கொள்ள முடியாத நிலைமை ஆரம்ப கட்டத்தில் காணப்பட்டது. பின்னர் பிரான்சியரிடமிருந்து ஆங்கிலேயர் இந்தியாவை கைப்பற்றி கொண்டதன் பின்னர் இந்தியாவினுடைய உள்ளக பிரதேசங்களில் பிரித்தானியனுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தி கொள்ளும் செயற்பாடு வங்காளத்தில் ஆரம்பமானது. வங்காளம் மற்றும் அதனை சூழவுள்ள பிரதேசங்கள் மத்தியில் நிலவிய ஒற்றுமையின்மை மற்றும் அதிகார போட்டி என்பவற்றை பயன்படுத்திய பிரித்தானியர் 18ஆம் நூற்றாண்டின் பின்னரை பகுதியில் வங்காளத்தை பிரித்தானியாவின் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தனர். ஆம் மாணவர்களே, இந்தியாவில் பிரித்தானியர் உள்ளக பிரதேசமான வங்காளத்தை கைப்பற்றி கொண்டதன் பின்னர் இந்தியாவுக்கு நியமனம் பெற்று வந்த ஆங்கிலேய ஆளுநர் யுத்தங்கள் மூலமாகவும் பல தந்திரோபாயங்கள் மூலமாகவும் இந்தியாவில் தமது அதிகாரத்தை பரப்பும் நடவடிக்கையை மேற்கொண்டார். இங்கு யுத்தங்கள் மூலம் பிரதேசங்களை கைப்பற்றி கொள்வதற்கு மேலாக உதவி ஒப்பந்தங்கள் மற்றும் விடுதலை பத்திரங்கள் போன்ற உத்திகளை கையாண்டமை தெரிய வருகின்றது. ஆம் மாணவர்களே, சிற்றரசுகள் பல காணப்பட்டன இந்தியாவில். வெளிவாரியான எதிரினுடைய அச்சுறுத்தல்கள் காணப்பட்ட சுதேச ஆட்சியாளர்களுடன் ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினுடைய ஒப்பந்தங்களை மேற்கொண்டு மேற்குறிப்பிட்ட அரசுகளுடைய பாதுகாப்பிற்கென பிரித்தானிய இராணுவத்தை நிலைகொள்ள செய்தது. ஆம் மாணவர்களே, உள்ளக மற்றும் வெளியக பிரதேசங்களில் இடம்பெற்ற அரசர்களுக்கிடையிலான மோதல்களின் போது பிரித்தானியாரினுடைய பாதுகாப்பு படையினுடைய உதவி பெறப்பட்டது. ஆம் மாணவர்களே, அந்த ஒப்பந்தத்தினுடைய பிரகாரம் பிரித்தானியரினுடைய சேவைக்காக சேவையை பெற்றுக்கொண்ட அரசுகள் குறிப்பிட்ட தொகை பணத்தை செலுத்த தவறுகின்ற பட்சத்தில் அவ்வரசின் ஒரு பகுதி பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனிக்கு உறுத்தாகிவிடும். என்ன ஒரு தந்திரோபாயமான செயற்பாட்டை ஆங்கிலேயர் மேற்கொண்டுள்ளனர் இல்லையா மாணவர்களே? இந்த உத்தியின் மூலம் பிரித்தானியர் ஹைதராபாத், மைசூர் உட்பட இந்திய பிரதேசங்கள் பலவற்றை கைப்பற்றி கொண்டனர். ஆம் மாணவர்களே, அரச வாரிசின்றி மரணிக்கும் ஆட்சியாளர்களுடைய அரசுகள் வர்த்தக கம்பெனிக்கு உரித்தாகியது. உதாரணமாக இந்தியாவினுடைய ஜெய்ப்பூர், நாக்பூர் போன்ற பல சிற்றரசுகளை ஆங்கிலேயர் கைப்பற்றி கொண்டனர். மாணவர்களே, இவ்வாறு உதவி ஒப்பந்தத்தின் மூலமாகவும் விடுதலை பத்திரத்தின் மூலமாகவும் போர் நடவடிக்கையின் மூலமாகவும் 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி அளவில் முழு இந்தியாவையும் அடிமைப்படுத்தும் கொள்கையில் பிரித்தானியர் வெற்றி கண்டனர். இவ்வாறே இந்திய நாடு முழுவதையும் பிரித்தானியர் தம் வசமாக்கி கொண்டனர். மாணவ செல்வங்களே, இந்திய சுதந்திர போராட்டம் என்னும் தலைப்பிலே ஐரோப்பியருடைய இந்திய வருகையும் ஆங்கிலேயருடைய நிலையான ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டிய விதத்தையும் தற்பொழுது நாம் உற்று நோக்கினோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் கற்ற விடயத்திற்கான சில வினாக்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஆம் மாணவர்களே, வினாக்களை நான் வாசிக்கும் பொழுதே நீங்கள் அதற்கான விடையினை யூகித்து கொள்ள முடியும். அந்த வகையில் முதலாவது வினா, நாடுகான் பயணத்தின் மூலம் 1498 இந்திய வந்த போர்த்துக்கேய நாட்டவர் யார்? இதற்கான விடையாக வஸ்கோடகாமா என்பது உங்களுடைய பதிலாக இருக்கும் மாணவர்களே. இரண்டாவது வினா, இந்தியாவில் நிலையான அரசியல் அதிகாரத்தை நிலைநாட்டிய ஐரோப்பிய இனத்தவர் யார்? இந்தியாவில் நிலையான அரசியல் அதிகாரத்தை நிலைநாட்டிய ஐரோப்பிய இனத்தவர் யார்? இதற்கான விடையாக ஆங்கிலேயர் என்பது உங்களுடைய விடையாக காணப்படும் மாணவர்களே. மூன்றாவது வினாவினை இப்பொழுது நாம் பார்க்கலாம். இந்தியாவிலும் மற்றும் இந்து சமுத்திர வளையத்திலும் போர்த்துக்கேயருடைய ஆதிக்கத்தை பரவலடைய சேவையாற்றிய போர்த்துக்கேச இராச பிரதிநிதி யார்? இதற்கான விடையாக அல்போன்டி அல்பஹூர் என்பதாகும். ஆம் மாணவர்களே, ஐந்தாவது வினாவினை நாம் இப்பொழுது பார்க்கலாம். 1510 கோவாவை கைப்பற்றி போர்த்துக்கேயரது கீழைத்தேய மத்திய நிலையமாக்கியவர் யார்? அதற்கான விடையாக பீட்டர் சர் கூன் என்பது அமையும். மாணவ செல்வங்களே, அடுத்த வினாவினை நாம் அவதானிக்கலாம். பிரித்தானியர் இந்தியா வரும்போது இருந்த பழம் வாய்ந்த பேரரசாக விளங்கிய பேரரசு எது? முகலாய பேரரசு என்பது பதிலாக காணப்படும். ஆம் மாணவர்களே, இறுதியாக ஒரு வினாவினை நாம் இப்பொழுது பார்க்கலாம். 1602 வர்த்தக கம்பெனி ஒன்றை அமைத்து கொண்ட ஐரோப்பிய இனத்தவர் யார்? 1602 வர்த்தக கம்பெனி ஒன்றை அமைத்து கொண்ட ஐரோப்பிய இனத்தவர் யார்? உள்ளாந்தர் என்பது உங்களுடைய பதிலாக இருக்கும். மாணவர்களே, மாணவ செல்வங்களே, இன்றைய தினம் நாம் அவதானித்த பாடத்தில் சிறப்பான தேர்ச்சியை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் மாணவர்கள் கற்றலுக்காக இடர்படும் இக்காலப்பகுதியில் அவர்களுடைய கல்வி மேம்பாட்டிற்காக இவ் அரிய சந்தர்ப்பத்தை வழங்கிய பண்டரவளை பிரதி வலயக்கல்வி பணிப்பாளர் திருவாளர் கே யோகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும், சமூக விஞ்ஞான பாட ஆசிரிய ஆலோசகர்களுக்கும், உவா சமூக வானொலியின் அன்பான அறிவிப்பாளர்களுக்கும் மற்றும் ஊழியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு, மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ரத்னம் ஜெகதீஸ்வரன், அப்புத்தளை தமிழ் மத்திய கல்லூரி. நன்றி.